විසර්ජන පනත් කැටුම්පත 2017 දෙවැනිවර කියීම තෙවැනි වෙන් කළ දිනිය. ගරු ශිවශක්ති ආනන්ද.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2017 ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்திலே இரண்டாவது வாசிப்பு விவாதத்திலே எனக்கு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு, யுத்தம் முடிவடைந்து 7.5 வருடங்கள் நிறைவடைந்த பின்னரும் வளமை போலவே பாதுகாப்பு செலவினம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறைக்கப்பட்டிருப்பதாக காட்டப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி பிரதமருக்குரிய செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பது என்பது கசப்பான வருத்தத்துக்குரியதாகும். பாரிய நிதி நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும் நாடு சர்வதேச கடனை அடைப்பதற்கு தள்ளாடி கொண்டிருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்தியிலே 80% வெளிநாட்டு கடன்களுக்கு வட்டிக்கு போக 20% இந்த நாட்டை இந்த அரசாங்கம் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப் போகின்றது? இதனால் மீண்டும் உலக வங்கியிடம் கடன், உலக வங்கியின் ஆலோசனைக்கேற்ப ஒரு வரவு செலவு திட்டம், இதனோடு இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தி பற்றி பேசுகின்றது என்றால் அது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் செயற்பாடல்ல. நாட்டிலே அபிவிருத்தி என்பது ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே உள்ள பிரச்சனைகள் சரியான முறையிலே அணுகப்பட்டு தீர்வளிக்கும் வகையிலே கையாளப்பட வேண்டும். யுத்தம் முடிவடைந்து 7.5 வருடங்களுக்கு பின்னரும் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை என்பது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே இருக்கின்றது. ராணுவ ஆக்கிரமிப்பு ஒருபுறம், தமிழ் மக்களின் காணிகள் சூறையாடப்படுவது என்பது இன்னமொருபுறம், வடகிழக்கிலே சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவதற்கான செயற்பாடுகள் மற்றொருபுறம், அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றி ஆக்கப்பூர்வமான எதுவித சிந்தனையும் இல்லாத சூழல், காணாமல் போக செய்யப்பட்டோர் தொடர்பாகவும் கடத்தப்பட்டோர் தொடர்பாகவும் கைது செய்யப்பட்டோர் தொடர்பாகவும் எந்த விதமான பொறுப்பு கூறலுமற்ற ஒரு அரசாங்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற நிலை, யுத்த குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் உதவியுடன் செயற்படும்படி ஐநா மனித உரிமை ஆணையத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு போதிலும் கூட அதனை நிராகரிக்கின்ற ஆட்சியாளர்களே இன்று வரையில் அரியாசனத்தில் இருக்கின்ற அவலம். இவ்வாறான சூழ்நிலையிலே தமிழ் மக்களை தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறைக்குள் வைத்துக்கொண்டு இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கம் பற்றி பேசுவதும் நாட்டின் அபிவிருத்தி பற்றி பேசுவதும் அர்த்தமற்ற ஒரு செயற்பாடாகும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள் இருக்கக்கூடிய பன்மை சமுதாயம் உள்ள ஒரு நாட்டிலே, குறிப்பாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல இனங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, அவர்களுடைய வரலாற்று தொன்மை, அந்த இனங்களின் பாதுகாப்பு, தனித்துவம், அவர்களின் இருப்பு இவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் சாசனம் உருவாவதன் அடிப்படையில்தான் இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கம் என்பது ஏற்பட முடியும். ஆனால் நல்லாட்சியை நிலைநிறுத்துவதாக ஆட்சி பீடம் ஏறிய தேசிய அரசாங்கம் இன்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே தமது உரிமைகளுக்காக பல வருட காலமாக போராடி பல லட்சம் உயிர்களை இழந்திருக்கும் ஒரு சமுதாயத்தை இன்றும் ராணுவ ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருக்க வேண்டுமென்றே சிந்திக்கிறார்கள். இன்று தமிழர்களின் இருப்புக்கு வேட்டு வைக்க முயல்கின்றார்கள். அவர்களது தனித்துவத்தை இல்லாதொழிக்க செயற்படுகின்றார்கள். இவ்வாறான ஆட்சியில் இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவீர்களானால் இந்த நாட்டிலே உள்ள தேசிய இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் எவ்வாறு உருவாகும்? அது மாத்திரமல்ல, உங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் தமிழ் மக்களின் பாரம்பரிய பூமியிலே சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான அடிப்படையை மையப்படுத்தியே திட்டமிட்ட செயற்பாடுகள் அமைகின்றன. தமிழ் மக்கள் வாழக்கூடிய இரக்காமம் மாணிக்கமலையில் புத்தர் சிலை, தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற திருகோணமலை சாம்பல் தீவில் புத்தர் சிலை, வடக்கு மாகாணம் முழுவதும் புதிய புதிய பிகாரைகளும் புதிய புதிய புத்தர் சிலைகளும், ராணுவ அதிகாரிகளின் பெயர்களில் வீதிகளின் பெயர்கள், தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் சட்டவிரோதமான முறையிலே வடகிழக்கு கடலிலே சிங்கள மீனவர்களின் மீன்பிடி முறைகள், இவையெல்லாம் அரசாங்கத்தின் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையையும், இது ஒரு பௌத்த நாடு, தமிழர்கள் உள்ளிட்ட ஏனியவர்கள் எமக்கு அடங்கி இரண்டாம் தரப்பாகவே என்ற இருக்க வேண்டுமென்ற எண்ணப்பாட்டையே பகிரங்கமாகவே பறைசாற்றி நிற்கின்றன. அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராகவே அண்மையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட எழுக தமிழ் பேரணி செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றது. அத்தகைய பிரம்மாண்டமான எழுச்சியை உதாசீனம் செய்து நீங்கள் தொடர்ந்தும் உங்களது சிங்கள பௌத்த மேலாதிக்க நிகழ்ச்சி நிரலை உறுதியாக இருப்பீர்களானால் நீங்கள் இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை உருவாக்குவீர்கள் என்று எப்படி நம்ப முடியும்? வெறுமனவே சிங்கள தமிழ் கால்பந்தாட்டம் போட்டிகளும் அல்லது சிங்கள தமிழ் கலாச்சார விழாக்கள் மட்டும் இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை உருவாக்கிவிட மாட்டாது. தேசிய இனப்பிரச்சினையுடைய ஆணிவேர் என்ன என்பதை இன்னமும் உங்களுக்கு புரியாவிட்டால் நீங்கள் மீண்டும் தவறு செய்கின்றீர்கள் என்றே அர்த்தமாகும். இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளில் ஒன்றான தமிழ் மக்களை சமத்துவமான குடிமக்களாக ஏற்றுக்கொண்டும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த நாட்டின் ஆட்சி உரிமையில் பங்கிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு, வடகிழக்கு என்பது அவர்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொண்டு, அதன் அடிப்படையில் வடக்கு கிழக்குக்கான ஒரு சுயாட்சியை உருவாக்குவதும் தமது பிரதேசத்தினுடைய சகல அபிவிருத்திகளையும் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் கவனிக்கக்கூடிய வகையில் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதும் தான் இந்த நாட்டின் நிலையான அமைதிக்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கும் அபிவிருத்தி பாதையிலே முன்னோக்கி நகர்வதற்கான வழிமுறைகளாகும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பாரிய யுத்தம் நிகழ்ந்து பல லட்சம் மக்களை இழந்து பாரிய அழிவுகள் ஏற்பட்டு பொருளாதாரத்திலே முடங்கி போயிருக்கக்கூடிய வடகிழக்கு அபிவிருத்திக்கு உங்களிடம் சிறப்பான திட்டங்கள் ஏதாவது உண்டா? ராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அதிஉச்ச பதவியில் இருப்பவர்களுக்கும் 1000 கோடி ரூபாய்களை தொடர்ந்தும் ஒதுக்கி வர நீங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 1000 கோடியை அதிகரித்து வழங்கியுள்ளீர்கள், எத்தனை சதவீதத்தை அதிகரித்திருக்கின்றீர்கள் என்பதை கூற முடியுமா? ஒருபோதும் உங்களால் நியாயமான பதிலை அளிக்க முடியாது. அத்தகைய நிலையிலே உங்களது வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது மக்கள் வரவு செலவு திட்டம் என்று உதட்டளவில் அடிக்கடி கூறும் உங்களுக்கு வெட்கமா இல்லையா? மனிதாபிமான நடவடிக்கைகள் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்பட்ட யுத்தம் காரணமாக 80,000-க்கும் மேற்பட்ட பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்கள் வடகிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்பக்கூடிய 500,000 மக்களை வடகிழக்கு இழந்திருக்கின்றது. 1000,000-க்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பெரியோர்கள் அங்கவீனமுற்றிருக்கின்றார்கள். இன்னும் 1000,000-க்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாக நிர்கதியாகியுள்ளனர். இவர்களுடைய வாழ்வாதாரம், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் இவற்றுக்காக என்ன விதமான பிரத்யேக திட்டங்கள் நீங்கள் வகுத்துள்ளீர்கள்? இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ் மக்களும் வரி செலுத்துகின்றார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். தங்கள் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு குண்டுக்கும் கூட அவர்கள் வரி செலுத்தியுள்ளார்கள் என்பதை மறந்துவிடார்கள். அது மட்டுமன்றி எங்களை கொல்வதற்காக நீங்கள் வாங்கிய யுத்த விமானங்களுக்கும் யுத்த தாங்கிகளுக்கும் படகுகளுக்கும் கப்பல்களுக்கும் அரசாங்கம் செலுத்த வேண்டிய கடனுக்கு தமிழ் மக்களும் வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் விதித்துள்ள தற்போதைய அதிகரித்த வெட்வரியும் கூட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களும் கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உலகமெல்லாம் சென்று நல்லாட்சியை பற்றி பேசுவர நீங்கள் இந்த நிலைமைகள் பற்றி எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? குறைந்தபட்சம் வடகிழக்கு மாகாணங்களுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்கி அவற்றினூடாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு புனர்வாழ்வு முயற்சிகளை கூட நீங்கள் எடுக்க தயங்குவது ஏன்? கடந்த 30 ஆண்டு காலம் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு எதிரான ஆயுத போராட்ட வரலாற்றிலே தமிழ் பேசும் சமூகம் எத்தனையோ இழப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. அத்தகைய போராட்டத்திலே ஈடுபட்ட அனைவரும் உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் வடகிழக்கு நடப்பது என்ன? வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான நிவாரணங்களை எதிர்பார்த்திருக்கின்ற தமிழ் சமூகம், அதிலும் குறிப்பாக பெண்களை தலைமைத்துவமாக கொண்டுள்ள குடும்பங்கள் தற்போது மிகவும் சிக்கலான ஒரு சூழலிலே சிக்கி தவிக்கின்றது. நுண்ணிதி கடன் என்ற பெயரில் புதிய வடிவில் உயிரை பறிக்கும் பொறிமுறையை இந்த நல்லாட்சி உருவாக்கியிருக்கிறது. இந்த நிறுவனங்கள் பெண்களை குறிப்பாக குடும்பத்தின் தலைமைத்துவத்தை ஏற்றுள்ள யுவதிகளையே தமது இலக்காக கொண்டுள்ளன. தமது இலக்கை எட்டுவதற்காக கடன் வாங்குவதை ஊக்கப்படுத்தும் இத்தகையவர்கள் கடன்களை கொடுத்துவிட்டு அதனை பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களை கடனாளிகளாக்கின்றனர். கடனை திரும்ப செலுத்துவதை ஊக்குவிப்பதை விடுத்து அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையை ஏற்படுத்துகின்றனர். கடனை அறவிட செல்பவர்கள் குடும்ப பெண்களின் தனிமையையும் அவர்களது இயலாமையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் முற்படுகின்றனர். இந்த இடத்திலே முக்கிய விடயம் ஒன்றை சபையினுடைய கவனத்துக்கு கொண்டுவர விரும்புகின்றேன். மிக சமீபத்திலே வவுனியாவில் 2 இளம் தாய்மார் இத்தகைய கொடூர வட்டி கடைக்காரர்களால் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதில் 23 வயதான ஒரு பெண்மணி தனது 2 வயது ஆண் பிள்ளையுடன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவருக்கு 5 வயதில் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கின்றது. அந்த பெண் பிள்ளையினுடைய எதிர்காலம் யார் பொறுப்பு கூறுவார்கள்? மற்றொரு சம்பவத்திலே 15 வயது மற்றும் 12 வயது ஆண் பிள்ளைகளை தவிக்க விட்டு தாய் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அன்னையின் அரவணைப்பில் இழந்து தவிக்கும் அந்த சிறுவர்களின் எதிர்காலம் இனி என்னவாகும் என்பதை இந்த அரசியலமைப்பு சபை சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வடகிழக்கிலே குறிப்பாக யுத்தத்தில் பெரிதும் பாதிப்புகளை சந்தித்துள்ள மக்கள் தமது கௌரவத்தை காத்துக்கொள்ளவும் தமது இயலாமையை கருத்தில் கொண்டும் தற்கொலையை தெரிவு செய்கின்றனர். இத்தகைய நவீன கொலையாளிகளால் பல சிறுவர்கள் யுத்தமற்ற இந்த சூழலிலே அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர். அதிக வட்டி வீதத்துக்கு கடன் கொடுக்கும் இத்தகைய நிதி நிறுவனங்களுக்கு தாம் வறுமை கோட்டுங்கள் வாழ்கின்ற மக்களையே இலக்கு வைக்கின்றோம் என்பது தெரியாதா? வன்னி மண்ணில் ஏராளமான தனியார் மற்றும் அரச வங்கிகள் இருக்கையிலே இத்தகைய நிறுவனங்கள் எதற்கு? அவர்களது வாழ்வாதாரத்துக்காக கடன் கொடுப்பதாக இருந்தால் வட்டி வீதம் குறைவாக அல்லவா இருக்க வேண்டும். இவர்களின் சுரண்டல்களுக்கு எமது ஏழை மக்களாக கிடைத்துள்ளார்கள். இத்தகைய அனைத்து நிதி நிறுவனங்களும் வன்னி மண்ணிலிருந்து வடகிழக்கு மாகாணத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். வாழ்வாதாரத்துக்கான உதவிகளை வங்கிகளின் ஊடாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். கடன் கொடுக்கும் போது அவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான முதலீடுகளுக்கே கொடுக்க வேண்டும். அனைத்து மக்களும் வர்த்தகத்திலே கைதேர்ந்தவர்கள் இல்லை என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புதிய வர்த்தக முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இலகு தவணை அடிப்படையில் கடன்களை வழங்க வேண்டும். மேலும் செலுத்த முடியாதவர்கள் உரிய ஆலோசனைகளை வழங்கி தேவைப்படும் இடத்தில் மேலும் உதவி செய்து அவர்களுடன் கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். கடனை பெறும்போது ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் கடன்களை பெறுவதில்லை. அவர்களின் மனோநிலையை புரிந்து கொண்டு வங்கிகள் செயல்படுவது அவசியம். எக்காரணம் கொண்டும் அதிக வட்டி வீதத்தில் கடன்களை வழங்கி கொள்ளை லாபம் ஈட்டும் நிறுவனங்கள் வன்னி மண்ணில் செயல்பட அனுமதிக்க கூடாது. இந்த நிலை தொடர்ந்தால் மக்களை அணிதிரட்டி வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாதாகிவிடும். கௌரவ சிறைச்சாலைகள், மறுசீலமைப்பு, மேல்குடியேற்ற புனர்வாழ்வு மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சரிடம் நான் கொடுத்திருந்த சில பரிந்துரைகள் இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழிவில் இணைக்கப்பட்டிருப்பதை வரவேற்கும் அதே நேரத்திலே அவை எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பதையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். விவசாயத்தை நவீனமயப்படுத்தி அதனை ஒரு தொழிற்சாலையாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று மரக்கறி செய்கையை ஊக்குவித்து அதனை உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தைப்படுத்துவதற்கும் விவசாயம் சாராத, சூழல் மாசடையாத, உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் சுற்றுலாத்துறை ஒரு முறை சார்ந்த தொழிலாக பிரகடனப்படுத்தி அதனை மேம்படுத்துவதற்காகவும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி இளைஞர் சமுதாயத்தினை நம்பிக்கையுடன் புதிய தொழில் முனைவோராக செயற்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தேன். அவைகள் இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழிவிலே இணைக்கப்பட்டுள்ளன. அவை வினைத்திறன் மிக்க வகையிலே செயற்படுத்த வேண்டும் என்பதை இந்த உயர்கிய சபையிலே வலியுறுத்துகின்றேன். வடக்கிலே இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது உடலின் பல பாகங்களில் செல் துகள்கள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் போன்ற இன்னோரான உலோக துண்டுகள் இன்னமும் அகற்றப்படாமல் உள்ளது. இந்த அவையிலே குறித்து 2010 ஆண்டு முதல் தொடர்ந்து தெரிவித்து வருகின்ற போதிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இந்த ஆட்சியிலும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். எங்களிடம் விவரங்களை திரட்டும் பணிகளை ஒப்படைப்பதை விட அத்தகைய விவரங்கள் உங்களிடம் ஏற்கனவே இருப்பதால் அவற்றைக் கொண்டு போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கான சிகிச்சையை அவசரமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது அத்தகைய தகவல்களை திரட்டும் அதிகாரம் உங்களிடமே இருப்பதால் அதை பயன்படுத்தி தகவல்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் சில நாட்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இந்த விடுமுறை காலத்தில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு அவர்களது சோதனை முடிந்தவுடன் சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பந்தை மாறி மாறி எறிந்து விளையாடுவதை விடுத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். நிலையான அபிவிருத்தியை நோக்கி வரவு செலவு திட்டம் என்று கூறிய போதிலும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரிசியும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் டெப் நாட்டை டிஜிட்டல் மயப்படுத்தல் என்னும் மாயையான வார்த்தைகளாலும் கவர்ச்சிகரமான சலுகைகளாலும் மக்களை சமாளித்து விடலாம் என்று எண்ணியிருப்பதில் இருந்து இந்த வரவு செலவு திட்டம் எதிர்காலத்திலே எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பதை உணர முடிகிறது. ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு சக்திக்கு மீறிய கவர்ச்சிகர திட்டங்கள் ஒருபோதும் பயனளிக்காது. அந்நிய முதலீட்டை கவர்தலை நோக்காக கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொலைபேசி கட்டணங்கள், இணையதள பாவனைக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளன. வழியில் மிதக்கும் மின்காந்த அலைகளை ஒருமுறை முதலீட்டின் மூலம் ஒலி அலைகளாக மாற்றும் தொழில்நுட்பத்தை நிறுவி அதை கொண்டு லாபம் ஈட்டும் முயற்சியிலே அரசு சார்ந்த தொலைபேசி நிறுவனம், தனியார் நிறுவனம் கொள்ளை லாபம் ஈட்டுவது எத்தகைய அபிவிருத்தியாகும்? இது எவ்வாறு அந்நிய முதலீட்டாளர்களை கவரும்? அதே நேரம் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்கு டெப் வழங்குவதன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. நவீன கற்க நெறிகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. கற்கைகளின் நவீனத்தையும் நாம் வரவேற்கின்றோம். ஆனால் தொலைபேசி இணையதள கட்டணங்கள் அதிகரித்துவிட்டு இலவசமாக டெப்களை வழங்குவதன் லாபம் அடையப் போவது யார் என்பதை மக்கள் உணராமல் இருப்பார்கள் என்று கருதாதீர்கள். நாளுக்கு நாள் இவற்றினுடைய தாக்கம் சாதாரண குடும்பங்களில் வெளிப்படவே ஆரம்பிக்கும். மறுபக்கத்தில் பன்னி மண்ணில் இன்று கூட ஓலை குடிசையில் மெழுகுவர்த்தியிலும் மண்ணெண்ணெய் விளக்கிலும் உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் இருக்கிறார்கள். பாடசாலைக்கு செல்வதற்கு உரிய வசதிகளின்றி வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு டெப்களை வழங்கக்கூடாது என நாம் கூறவில்லை. ஆனால் இவர்களின் அடிப்படை தேவைகளை முதலில் வழங்கிவிடுங்கள் என்றுதான் மீண்டும் மீண்டும் சபையினுடைய கவனத்துக்கு கொண்டுவர விரும்புகின்றோம். 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் தோற்றுகின்றவர்களில் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற பிள்ளைகள் எத்தனை பேர்? புலமை பரிசில் பரீட்சையின் வெட்டுப்புள்ளிகள் அதிகரிப்பதன் மூலம் அவர்களது கல்வி கற்கும் உரிமை மறுக்கப்படுகிறது என்பதை இந்த அரசாங்கம் தற்போது உணர்ந்துள்ளதா? வெட்டுப்புள்ளிகளை அதிகரிப்பது பிரசித்தி பெற்ற பாடசாலைகளுக்கான அனுமதிக்கா என்று அந்த பரீட்சை பெறுவேட்டில் இருந்து அரசாங்கத்தின் மோசடியை புரிந்து கொள்ள முடியும். புலமை பரிசில் தகுதியுடையவர்கள் மட்டுமே இந்த சோதனையை எழுத வேண்டும் என்றும் இந்த சோதனையை மாணவர்களின் பாடப்புத்தகத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நடாத்துவதற்கு இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் முன்வருமா? இந்த வருடம் நடைபெற்ற புலமை பரிசில் சோதனையில் வறுமை கோட்டுக்கு கீழ் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு கஷ்டப்படும் சிறுவர்கள் பலர் 60% மேல் புள்ளிகளை பெற்றுள்ளனர். ஆனால் வெட்டுப்புள்ளிகள் 78% காணப்படுகின்றது. பாட விதானங்களில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சோதனை, அதுவும் பட்டதாரி இளைஞர்கள் வேலையிலே சேர்வதற்கு எழுதுகின்ற சோதனையில் கேட்கப்படும் கேள்விகள் கூட நுண்ணறிவு என்ற போர்வையில் 10 வயது பிள்ளைகளிடம் கேட்கப்படுகின்றது. இதிலிருந்து எது எவ்வளவு மோசடியான சோதனை என்பதை புரிந்து கொள்ள முடியும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் விடயத்தை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழக மாணவர்களை அதிக அளவில் உள்ளீர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து இலவச கல்விக் கொள்கைக்கு வலுவூட்டுவதாக பதிலாக வாய்ப்பை இழந்தவர்களை கடனாளியாக்குவது எந்த விதத்தில் நியாயமாகும்? இந்தியா போன்ற நாடுகளில் உள்ளதைப் போன்று இளமானி மற்றும் முதுமானி கற்கைகள் கல்லூரிகளில் முன்னெடுக்கப்பட்டு குறைந்தபட்சம் முதுமானி கல்வியிலிருந்து தொடங்கி ஆய்வுகளை மேற்கொள்வது போன்ற கற்க நெறிகளை பல்கலைக்கழகங்களிலும் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா? இவ்வாறு செய்வதன் மூலம் அதிக அளவு பட்டதாரிகளை உருவாக்க முடியும். போதிய நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தொழில்நுட்ப கல்லூரிக்கு வருகை தரும் விரிவிரியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதனால் அரசாங்கத்துக்கு ஏராளமான நிதி மிச்சமாகிறது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பனவுகள் மாதந்தோறும் கொடுக்கப்படாமல் 6 மாதங்கள் முதல் 9 மாதங்கள் வரை தாமாகவே வழங்கப்படுகின்றன. பெருமளவிலான விரிவுரையாளர்கள் இந்த தொகையை கொண்டே தமது மாத செலவுகளை திட்டமிட நிலையில் உள்ளனர். நிரந்தர ஊழியர்களுக்கு காலக்கிரமத்தில் வழங்கப்படும் ஊதியம் இவர்களுக்கும் காலக்கிரமத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா? ஒருபுறத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரே வெட்வெறி அதிகரிப்பு, மறுபுறத்தில் கவச்சிகர சலுகைகள் அறிவிப்பு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவையாக இதுவாகும். தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்து செயற்படக்கூடிய வகையிலே இந்த தேசிய அரசாங்கம் செயற்படுகிறதா என்பதை ஒரு தடவை ஏறும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ராணுவ ஆக்கிரமிப்பும் புலனாய்வுத்துறையின் போலீஸ் அச்சுறுத்தலுக்கு ஊடாகவும் மக்களை கட்டி போட முடியாது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். 30 வருட யுத்தத்துக்கான முகாந்திரத்தை உருவாக்கியவர்கள் நீங்களே. அதை நீங்கள் பலமுறை ஒப்புக்கொண்டும் இருக்கின்றீர்கள். மக்களை அச்சத்துடன் கூடிய நெருக்கடிக்குள்ளாக்கும் உங்களது தொடர் நடவடிக்கைகள் என்பது மீண்டும் ஒரு யுத்த சூழலுக்கு தமிழ் மக்களை தள்ளுகின்றீர்களா என்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. தயவுசெய்து உங்களது வரட்டுத்தனமான சிந்தனைகளை மாற்றுங்கள். இது பல இனங்கள் வாழ்கின்ற ஒரு நாடு என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் சமத்துவமாக நடாத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இலங்கையை சார்ந்த ஏறத்தாழ 13 லட்சம் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்றார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் தாம் பிறந்து வளர்ந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்காக பல மில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் அபிவிருத்தி என்பது அந்தந்த மாகாண சபையிடம் இல்லாமல் மத்திய அரசாங்கமும் செய்யாமல் இருக்கின்ற ஒரு சூழலே நிலவுகிறது. பேரளவில் மாகாண சபை என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டு அதற்கு பேரளவில் சில அதிகாரங்களை கொடுத்து அந்த அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பொறிமுறைகள் எதுவும் இல்லாமல் மாகாண சபையை முடக்கி மாகாண சபை செய்யக்கூடிய அபிவிருத்திகளை கூட நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான எத்தகைய அதிகாரங்களும் இல்லாமல் அபிவிருத்தி பற்றி பேசுவது அர்த்தமற்றதாகும். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அதற்கான அரசியல் நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஒருமித்த நாட்டுக்குள் அதனை சுயாதீனமாக இயங்க வழி திறக்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி மிகப்பெரிய அளவிலே அந்நிய முதலீடுகளை கொண்டு வருவது மட்டுமன்றி தமிழ் மக்கள் பாரிய பங்களிப்பினையும் செய்ய முடியும். வடக்கு கிழக்கு வாழ் மக்களுக்கு மட்டுமன்றி தென்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் கூட வேலையில்லா வேலை வாய்ப்பினையும் வழங்க முடியும். இவற்றையெல்லாம் இப்போது கருத்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் தான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இறுதியாக நான் ஒரு மிக முக்கியமான விடயத்தை இந்த சபையில் குறிப்பிடுகின்றேன். தற்போது பாராளுமன்றம் அரசியல் அமைப்பு சபையாக மாற்றப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்படும் எனவும் உங்களால் எங்களுடைய தலைமைக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரையிலே இந்த சபையின் ஆளுந்தரப்பாக இருக்கும் 2 பிரதான கட்சிகளையும் சேர்ந்த எந்த ஒரு முக்கியஸ்தர்களும் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுவதாக வெளிப்படையாக கூறவில்லை. புதிய அரசியலமைப்பு உருவாக்கமா அல்லது தற்போதைய அரசியலமைப்பின் சீர்திருத்தமா என்பது கூட தெளிவற்ற நிலையில்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து நாமே இருக்கின்றோம். 2016க்குள் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமது தலைமையினால் எமக்கு ஆணை அளித்த மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் பெயரில்தான் நாம் இதுவரையில் பொறுமையாக அமைதியாக இருக்கின்றோம். ஆனால் தற்போது தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு காணும் திட்டம் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் வழிநடத்தும் குழுவின் இடைக்கால அறிக்கை வெளியாகும் என்றும் கூறப்படுகின்றது. கடந்த ஆட்சியாளர்களால் எம்மையும் எமது மக்களையும் தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்ததன் விளைவாலேயே அரியாசனத்தை விட்டு அசைக்க முடியாத நிலையில் இருந்தவர்கள் ஒரே இரவில் அனைத்தையும் இழந்து நிற்கின்றார்கள். ஆகவே மக்கள் சக்திக்கு முன்னால் அனைத்துமே காணாமல் போய்விடும் என்பதற்கு எம் கண்முன்னே தக்க உதாரணங்கள் இருக்கின்றது. எனவே எமது மக்களை ஏமாற்ற நினைப்பீர்களானால் மக்கள் வீதியிலே இறங்குவதற்கு எள்ளளவும் தயங்க மாட்டார்கள் என்பதை தற்போதைய தீர்வு திட்டத்தை பகிரங்கப்படுத்துவதற்கு ராணுவத்தினையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அணியினரையும் கடும் போக்காளர்களையும் சிங்கள பௌத்த மத குருமாரையும் காரணம் காட்டி வருகின்றீர்கள். ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்வு வழங்குவதற்கோ அல்லது பொறுப்பு கூறுவதற்கோ அரசாங்கம் முயற்சிகளை எடுக்கின்ற போது இவ்வாறான சக்திகள் தொடர்ந்தும் தமது குரல்களை எழுப்பியவாறே இருக்கும். அதற்காக பொறுமையாக இருக்கிறோம் என்று ஆம வேகத்தில் நகர்ந்தால் 5 ஆண்டுகள் கடந்து ஆட்சி காலம் நிறைவுக்கு வந்துவிடும். பின்னர் மீண்டும் எஞ்சிய விடயங்களை முன்னெடுப்பதற்கு ஆணை தாருங்கள் என்ற கோரிக்கை மக்களிடத்தில் ஆணை கேட்டு ஆட்சி பீடத்துக்கு வந்தாலும் மீண்டும் இதே குரல்கள் இருக்கத்தான் போகின்றன. ஆகவே அந்த சக்திகளை எவ்வாறு கையாள்வது என்று சிந்திக்க வேண்டியவர்கள் தாங்களே. அந்த சக்திகளை கட்டுப்படுத்த வேண்டியவர்களும் தாங்களே. அந்த சக்திகள் தொடர்பாக தென்னிலங்கை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியவர்களும் தாங்களே. அந்த பணிகளை எல்லாம் நாம் செய்ய முடியாது. அந்த பணிகளை நாம் செய்ய முயற்சிப்போமாக இருந்தால் அதற்கெதிராக அர்த்தம் கற்பித்து சிங்களவர்களுக்கு எதிராக தமிழர்கள் தலை தூக்குகின்றார்கள் என்று தெரிவுபட்ட பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். ஆகவே இராணுவ புரட்சி, பௌத்த சிங்கள மேலாதிக்கவாதம் இவை என்றுமே இருக்கத்தான் போகின்றன. இவற்றையெல்லாம் கடந்து செயலாற்ற வேண்டும். அர்ப்பணிப்புகள் ஆட்சியாளர்கள் முன்னெடுப்பீர்களானால் தேசிய இனங்களுக்குள் சம உரிமைகளை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள் என்று ஆக குறைந்த நம்பிக்கையாவது எமது மக்கள் மத்தியில் பிறக்கும். அதனை விடுத்து கடந்த ஆட்சியாளர்களை காரணம் காட்டி நழுவல் போக்கு நீடிக்குமாக இருந்தால் இந்த நாட்டின் சுபிட்சமாக கட்டியெழுப்பும் இலக்கு சூன்யமாகி போகும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இன்னும் சில முக்கியமான விடயங்களை கூற வேண்டியிருக்கிறது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்படுற தீர்மானங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு துர்பாகியமான நிலைமைகள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. அண்மையிலே வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு போன்ற இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொண்டோம். அங்கே எல்லாரும் சேர்ந்து கூட்டாக நாங்கள் சில முடிவுகளை எடுத்திருந்தோம். ஆனால் அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதிலே பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எடுக்கப்படுற தீர்மானங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டங்கள் நடத்துவதிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதை இந்த உயர்ந்த சபைக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இறுதியாக வவுனியா மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் எல்லோருமே, அதாவது அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எடுத்துள்ள ஒரு தீர்மானம் எடுத்திருந்த நாங்கள் இந்த வவுனியா மாவட்டத்துக்கு கடந்த வருடம் 200 மில்லியன் ரூபாய் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி ஒதுக்கப்பட்டு 2010 ஆம் ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அதுக்கான காணிகள் இனங்காணப்பட்டு அந்த வரைபடங்கள் எல்லாம் செய்யப்பட்டு ஓமந்தையில் அந்த காணி இனங்காணப்பட்டது. ஆனால் அந்த 2010 மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிட்டது. இறுதியாக வவுனியா மாவட்டத்தினுடைய நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் அதே இடத்திலே அந்த காணிகள் இனங்காணப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை அந்த இடத்தில் அமைப்பதிலே கூட இன்னும் மத்திய அரசாங்கம் அதுக்குள்ளே பல இழுபறிகளோடு இருக்கின்றன. ஆகவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு
தீர்மானம்
தயவு செய்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த மாதம் தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த கடந்த
30 வருட காலம்
உறுப்பினர் அவர்கள் பொருளாதார மையத்தை பற்றி பேசினார்கள். அது உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானமாக எடுத்து தந்தால் எங்களுக்கு நாங்கள் பொறுப்பான அமைச்சு என்கிற ரீதியிலே உங்களுக்கு உள்ளே ஒரு புரிந்துணர்வு எண்ணம் ஏற்படவில்லை. இன்னும் நீங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அந்த பழியினை மத்திய அரசாங்கத்திலே நீங்கள் சுமத்தாமல் நீங்கள் உங்களுடைய மாகாண அமைச்சு அல்லது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்திலே நீங்கள் அந்த தீர்மானத்தை எங்களுக்கு தந்தால் அது இலகுவாக இருக்கும். அப்படி தந்து கடந்த மாதம் நாங்கள் அதற்கு அத்திவாரக்கல் வைப்பதற்காக வேலைகளை ஆரம்பித்த பொழுதும் இடைநடுவிலே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இவ்விடத்திலே வந்து பேசுவது இல்லாமல் நீங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒத்த முடிவாக எங்களுக்கு நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும்.
நன்றி அமைச்சர் அவர்களே. ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன் கௌரவ அமைச்சர் அவர்களே, என்னென்றால் இறுதியாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் 2010 மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக ஓமந்த பிரதேசத்தில்தான் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதே கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் நாங்கள் கையொப்பமிட்டு அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணை தலைவர்களுக்கு நாங்கள் அதை வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த சபையில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே
ஸ்டூனா மேகட முல்கல் தேன் அபி கரு சபா கதாநாயகத்துமணி மே பிள்ளி பாந்தவ மெத்துமா கவு மே கரு மந்திரித்துமா கீன விஜயட அப்படி முல்கல் தியாண்ட அப்படி அமாத்தியான்சே எக்கங்கத்தாவே பழக்கர்ல அப்படி மே காடு பிரீம் கர்ல ஒக்கோ மே ஒக்கற ஏ ஹிந்தா எங்கங்கள்ட்ட எக்கங்கத்தாவே நெத்தி ஹிந்தா மே பிரச்சனை உனே உங்களிடத்திலே ஒரு ஒற்றுமை வரவில்லை. நாங்கள் அத்திவார கல்லு வைப்பதற்கும் 260 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த இதை எங்களுடைய அமைச்சினால் செய்வதற்கு நாங்கள் முனைப்புகளை மேற்பட்ட பொழுது அதற்குரிய அழைப்பிதழ்கள் ஏற்பட்டு எல்லாம் செய்ததற்கு பிறகும் உங்களுக்குள்ளே இருந்து வந்த அழுத்தங்களின் காரணமாக எங்களுக்கு அதை செய்ய முடியாமல் போயிருக்கிறது. எனவே மீண்டும் தயவு செய்து இதை நான் குறை கூறுவதாக இல்லை, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மாகாண சபை முதலமைச்சர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்திலே இருந்து எவ்விடத்திலே அது அமைய வேண்டும் என்று இறுதி தீர்மானத்தை நீங்கள் எடுத்து சொன்னால் எங்களுக்கு அது செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறுமனே அது பழி சுமத்து போல் சொல்லுவது என்பது அது பிழையானது.
நன்றி அமைச்சர் அவர்களே. நான் அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன், இறுதியாக நடைபெற்ற வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஏகோபித்த ரீதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து நாங்கள் அதாவது உங்களுடைய தலைவர் அமைச்சர் ரிஷாட் பாதியுதீன் அவர்களுக்கு நாங்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே திட்டமிடப்பட்டபடி ஓமந்த பிரதேசத்திலே இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை அமைக்க சொல்லி நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய இணை தலைவர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவருக்கு நாங்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இதுக்கு மேலதிகமாக ஒரு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கூட்டத்தினுடைய தீர்மானம் அப்பால இனி வெளியால செல்லாமல் அந்த ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த இடத்துல அமைக்க சொல்லித்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய தலைவருக்கும் அதை வலியுறுத்தி சொல்லி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தினுடைய தீர்மானத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினாதான் எதிர்காலத்திலே மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இதுல ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடத்துவதிலே அதில் ஒரு நம்பிக்கை வரும். ஆகவே தயவு செய்து அமைச்சர் அவர்கள்
மேகட அதாமே கரு ரிஷாட் அமைத்துமா கிசிதாவட்ட மேகட சம்பந்தியாக நெத்த ஏகட அதால் அமாத்தியான்சி அப்பே பி ஹரிசன் அமைத்துமா அமைத்து வரைய மம நியோஜி அமைத்து வரைய ஹெட்டியட்ட மட்ட வக்கீமத்தீரோ மேகன பஹதிலி மக்கரண்ட இதுக்கு கௌரவ ரிஷாட் பத்ருதீன் அவர்கள் உங்களை போன்று அபிவிருத்தி குழுவின் ஒரு இணைத் தலைவர் அவரும் எடுத்து நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய ஆட்களும் அவரும் ஒருவராக இருந்து அது தீர்மானித்திருக்கிறார் வேறு விடயம். ஆனால் மாகாண சபை உறுப்பினர்களும் மற்றவர்களும் முதலமைச்சர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கருத்து மோதல் காரணமாகத்தான் இது இப்பொழுது நிப்பாட்டப்பட்டு இருக்கிறது. நாங்கள் தயார், எங்களுடைய அமைச்சு தயார், எங்களுடைய பணம் தயாராக இருக்கிறது, எங்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது. கடந்த மாதம் நாங்கள் அத்திவாரக்கல்லை வைப்பதற்கு கூற தயாராகி இருந்தும் அது இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்குள் இருந்து வந்த அந்த பிரதேசங்களில் இருந்து வந்த அழுத்தமே அன்றி வேறொன்றும் கிடையாது. எனவே தயவு செய்து நான் கூடத்திலே கேட்பது பணம் இருக்கிறது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இடமும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்து யார் அதனை நிப்பாட்டுவதற்கு முனைப்பு செய்தார்கள் என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் இதை எங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது. அதனுடைய பொறுப்பு வாய்ந்த பிரதி அமைச்சர் என்கிற ரீதியிலே நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தடைகள் உங்களுடைய பிரதேசத்தில் இருந்து அரசியல் தலைமைகளுக்குள் இருந்துதான் இந்த பிரச்சனைகள் வருகிறது. எனவே
தயவு செய்து
honourable member, now I think that his side also have been given waiting for it to have a dialogue with the government. Now we start here.
Okay. Gaurav Chairman, niengal maavatta orangana pukulo tirmanathin badi, adha niengal nadamura padathinal, adha badiya mengalukku seri aduthaaga innumoru badiyathai naan inge kurippida vendirukkirathu. Kadantha 30 varada kaalamaaga indha mannile arasa bayangaravaadathukku ediraaga poraadi uyir neetha podumakkal poraaligalai ninaivu koora vendiya oru maadham thaan indha maadham. ஆகவே கடந்த காலத்திலே இந்த உயிர் நீத்தவர்களுக்கு கூட தங்களுடைய ஆத்ம சாந்தி பிரார்த்தனையோ அல்லது உயிர் நீத்தவர்கள் சுதந்திரமாக தங்களோட உறவுகளையோ வழிபட முடியாது ஒரு துப்பாக்கிய நிலைமை இருந்தது. ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த உயிர் நீத்தவ அத்தனை போராளிகள் பொதுமக்களுக்கும் உரிய மரியாதையை கௌரவத்தை செலுத்துவதற்கு இந்த சபை அதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் இந்த உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் ஒரு சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக இவர்களுக்கான ஒரு ஒரு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றதையும் இந்த சபையில கூறிக்கொண்டு அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நான் இந்த சபையிலே அவர்களுக்கு நான் என்னுடைய மரியாதையை செலுத்துகின்ற அதே நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் எமது நாட்டிலே இருந்து அதாவது மிக வறுமை கோட்டுக்கு கீழ் வாங்குகின்ற பெண்களை தலைமத்துவமாக கொண்ட பல நூற்றுக்கணக்கான பெண்கள் அரபு நாடுகளுக்கு சென்று வீட்டு பணிப்பெண்களாக வேலை செய்கின்றார்கள். ஆனால் அங்கே சென்ற பெண்கள் இன்றைக்கு முகநூலூடாகவும் குறுந்தகவலும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான பெண்கள் தாங்கள் வீட்டு எஜமானர்களால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம், தாங்கள் வீட்டிலேயும் இருக்க முடியவில்லை, நாட்டுக்கும் திரும்பி வர முடியவில்லை, பலர் இறந்தும் கூட 30-40 நாட்கள் கடந்துதான் அவர்களுடைய பிணங்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான தூதுவரிடம் தாங்கள் பல தடவை போய் முறைப்பாடு செய்தும் தாங்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம், தங்களை திருப்பி நாட்டுக்கு அனுப்புங்க என்று சொல்லி பல தடவை கோரிக்கை விடுத்தும் கூட இலங்கைக்கான சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த தூதுவர் எந்த விதமான கவனத்தையும் எடுக்கவில்லை. ஈனிய நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் இப்படியான அநீதியை இழைக்கும் போது அந்த நாட்டினுடைய தூதுவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆகவே இலங்கைக்கான சவுதி அரேபியாவுடைய தூதுவர் அங்கே அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் கொடுமைகள் பல பெண்கள் இன்னும் வந்து சிறை வாழ்க்கை வாழ்கிறார்கள், சித்திரவதைப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய இன்றைக்கு எத்தனையோ பேருடைய அந்த வீடியோக்கள் கூட நாங்கள் பேஸ்புக் மூலம் பார்க்கிறோம், மிக கொடுமையான சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆகவே தயவு செய்து இந்த சவுதி அரேபியாவில் இருந்து சித்திரவதைப்படுகின்ற இந்த பெண்களை திருப்பி இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் இந்த சவுதி அரேபியா போன்ற பணிப்பெண்களாக போவதற்கும் பணிப்பெண்களாக செல்வதை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
கரு கதாநாயகத்துவனி அயவே இதிரிபத்தில் திபின விழாவே விசேஷம் அப்படி சிவசக்தி ஆனந்தன் மந்திரித்துமா வன்னி திஸ்டிக்கு கருணு இதிரிபட்கல திபின விழாவே ஈகனத் பொடி அதாஸ் கீபேக் பிரகாஷக்கல்ல அயவேகன கருணு கீபேக் பிரகாஷகரன் பலாபுரத்து வேணவா அத்தவாசியம் சிவசக்தி மந்திரித்துமா கியப்பு காரண அணுவ உத்துரேத் நகினீராத் வன்னி திஸ்டிக்கேத் பசர தீயகட ஆசன்ன காலையாக் தீர்க அர்புதையாக் திபுனு பாவ நொரஹசாக் ஏகாப்பி ஹெமோம தன்ன காரணையாக் எத்துமா கினுத் மாங் இல்லைட்டின கமதி மே அதாஸ் வலது அத்தவாசியம் அப்பி ஒக்கோம சமகிவேன அதாஸ் இதிரிபத்தினான் தமாய் வடா தியோகி ஏக தமாய் ஜாத்திக சமகீட மங்கிதான் இதான் வெதகத் வெண்ணி பிரச்சனை திபின கேத்த உதுரேத் நங்கநீராத் தகுனேத் அம தனம பிரச்சனை திபினவா மே பிரச்சனை வலதி மமஹித்தனம் இத்தாம சங்வீதீவ கல்பனாக்கல்ல அயவேதிஹா பல்ல கிரியாக்கிரீம தமாய் வடாத் யோகிய கியல சீபாய்த்கரன் கமதி முகத எதுமா விசேஷன் சந்தாங்கரி உத்தராத் நகனஹிராத் வாணி திசிக்கியாத் அமதக கல்ல அப்பி ராஜ்யா கட்டியட வடகாட்டித்து கரணவாது கியன காரணி ஏக்கம் எதுமா பிரகாஷகரிமே அயவைனுத் திபென யோஜனா சஹா ஏவை திபென மூல்ய அம்சே பிலிபந்த විශ්වාසය උතුරෙත් නැගෙනහිරත් වන්නේත් ද්‍රවිඩ භාෂාව කතා කරන අයටත් ඇති වෙන විදියට සකස් වෙලා තිබෙනවාද කියලා. අත වශයෙන් සියලු කාරණා මේ අයවැය පොතේ ඇතුළත් වෙන්නේ නැහැ. අත වශයෙන් සියලු කාරණා අයවැය පොතක ඇතුළත් කරන්නත් බැහැ. අත වශයෙන් මුදල් අමාත්‍යාංශයේ හැටියට මං හිතන්නේ රවි කරුණානායක ඇමතුමත් කැබිනට් මණ්ඩලයත් අපි සියලු දෙනා මේ අයවැය සකස් කරලා තිබෙන්නේ අවුරුදු 10ක් අවුරුදු 20කට ආසන්න කාලයක් වෙනත් විදියකට පාලන රටාව ගිය සමාජයක ඒ අසාර්ථක බව ඔප්පුණයෙන් පස්සේ 2015 ජනවාරි 8 වෙනිදා එය වෙනස් කරාට පස්සේ 2015 අගෝස්තු මාසේ 17 වෙනිදා නැවතත් වෙනස් කරාට පස්සේ ඒ ප්‍රතිපත්ති අනුව තමයි මේ ගිය අයවැයත් මේ අයවැයත් අපි අපේ ආර්ථික දර්ශනයට අනුව අපේ ප්‍රතිපත්ති අනුව ඒ පීල්ලට ගෙනලා තිබෙන්නේ. ඒක ගැන විවේචන තියෙන්න පුළුවන්, ඒක ගැන යෝජනා තියෙන්න පුළුවන්, ඒක ගැන අදහස් තියෙන්න පුළුවන්. ඒවා සියල්ලක් අපි හොඳ යෝජනා මේකට ඇතුල් කරගන්න අපි කිසිසේත් රජයක් හැටියට පැහැර හරින්නෙත් නැහැ කියන කාරණේ මතක් කරන්න කැමතියි. එතුමා මතක් කරපු ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානයේ අත් වශයෙන් කැබිනට් මණ්ඩලයේ සාකච්ඡා වුණ කීප වතාවක් මේකේ ප්‍රධාන ප්‍රශ්න තිබුණේ අත් වශයෙන් කැබිනට් මණ්ඩලයේදීත් ප්‍රකාශ වුණේ ද්‍රවිඩ භාෂාව කතා කරන මහජන නියෝජිතයන් අතරේ තිබිච්ච එකඟතාවය පිළිබඳ තිබිච්ච ප්‍රශ්නයක් නිසා තමයි දිනෙන් දින මේ ප්‍රශ්නේ අත් වශයෙන් කල් ගියේ. ඒකම අහගෙන ඉතින් එතුමා කිව්වා මේ ප්‍රාදේශීය දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටු සහ ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටුවලදී ගන්න තීන්දුව තීරණ ක්‍රියාත්මක කරන්න ගියාම ඒවා ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් බරපතල ගැටලුවක් තියෙදි කියලා. අත වශයෙන් උතුරෙත් නැගෙනහිරත් මට මතකයි 2001 අපි මේ වගේ ආර්ථිකය කඩාවැටිච්ච අවස්ථාවක 2001 අපි ආණ්ඩුවක් බාරගත්තා. අපි හැමදාම පාලනේ බාර අරගෙන තිබෙන්නේ ආර්ථිකය වැටුනෙන් පස්සේ 1977 අපි බාරගන්නෙත් ආර්ථිකය වැටුණාම. අත වශයෙන් මහජනයා කුණුබක් කියවල තියෙන ආහාර ගන්න තත්ත්වයට පත් වුණෙන් පස්සේ අපි ආර්ථිකය බාර ගන්නවා. ඒ ආර්ථික වෙනස්කම අපි ඒ 77 ඉඳලා 94 වෙනකන් ඉදිරියට අරගෙන ගියා. ඒ අතර 2000 වකවානුව වෙනකොට ආයෙමත් ආර්ථික අර්බුදයක් ඇති වුණා. කටුනායක ගුවන්තොටුපලේ අධිභාර බද්ද වැටුණා, ගුවන් මේ වරාය අධිභාර බද්ද වැටුණා, සියලුම වරායවල අධිභාරය වැටුණා. දැන් එවැනි අවස්ථාවක අපි ආපහු බාරගත්තා. එවලි බාරගත් අවස්ථාවේ අපිට අවස්ථාව ලැබුණු අවුරුදු දෙකයි 2004 අප්‍රේල් 10 මතේ ආපහු මේ රටේ ජනතාව වෙනස් කරා. 2004 අප්‍රේල් 10 වෙනකොට අපිට පුළුවන්කම ලැබුණා උතුරෙත් දැගෙනහිරත් සමහර වෙලාවට ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවටත් පටහැනිව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවටත් සමහර ගත්ත අප තීරණ මට හිතන්න පුළුවන් ඒක අනුකූල නැහැ කියලා. නමුත් අපි උතුරත් නැගෙනහිරත් ගැන හිතලා මට මතකයි ඒ වෙලාවේ අපි පරිපාලන සේවයේ අන්තරයට ද්‍රවිඩ භාෂාව කතා කරන අයට වෙනම විභාගයක් තියලා ඒ වෙලාවේ රටේ තිබුණු තත්ත්වයත් එක්ක අපිට අවස්ථාව ලැබුණා මගේ කල්පනාවේ හැටියට 140ක පමණ පරිපාලන ශාස්ත්‍රයේට ද්‍රවිඩ භාෂාව කතා කරන අය පත් කරා. දැන් මේ පත් කරපු අය තමයි අද මම යාපනයේ ගියා. යාපනයේ ගියාම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල 14ක් දුකුවේ තියෙනවා. ඒ 14 දෙනාම ඉන්නේ ඒ 2002 අපි පරිපාලන සේවයට ඇතුළත් කරපු අය තමයි ප්‍රාදේශීය ලේකම්ලා. දැන් ඒ ආපු අය තමයි සමහර අය දිසාපතිලා ඉන්නේ. දැන් මේ උතුරත් නැගෙනහිරත් වන්නියෙත් මේ දිස්ත්‍රික්කවල ද්‍රවිඩ භාෂාව කතා කරන දිසාපතිවරු තමයි පත් කළ තියෙන්නේ. මේ ප්‍රශ්නය निराකරණය කරන්න ඕන නිසා දැන් මේ 18 වෙනිදා මේ අවුරුද්දේ වැඩ තවත් ගොඩක් ගොඩ ගැහිලා තියෙන නිසා අපි නැවත දිසාපති සම්මේලනයක් ඇඳවලා තියෙනවා. මම කැමතියි අපේ ද්‍රවිඩ ශිවශක්ති ආනන්ද මන්තුමා ඇතුළු ඕනෑම මහජන නියෝජිතෙක් 18 වෙනිදා අපි වෙලාව වෙන් කරොත් මට මම වෙලාව වෙන් කළ දෙන්නම්. අපිට පුළුවන් ඕන නම් ඒ දිසාපති සම්මේලනයේදී ඔය වගේ ප්‍රශ්න මම ගිය අවුරුද්දේ ලිපියකින්ම ද්‍රවිඩ භාෂාවෙන් දැනුම් දුන්න අපේ මන්ත්‍රීතුමාලට ප්‍රශ්න තියෙනවා නම් ඒ ප්‍රශ්න ඉදිරිපත් කරොත් කල් වේලා ඇතුව අපේ දිසාපති සමුළුවේ අපිට වෙලාව වෙන් කළ දෙන්න පුළුවන්. ඇවිල්ලා එතෙන්දිම සාකච්ඡා කළ තීන්දුව කළ තීරණයක් අරගෙන ක්‍රියාත්මක කරන්න. ඇත්තටම දැනට තිබෙන අනපනත් අනුව චක්‍රලේඛන අනුව දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවල ගන්න තීරණ ක්‍රියාව නවත්වන්න කිසිම වෙනත් මාර්ගයක් නැහැ. එහෙම පැහැරහැරීමක් සිදු වෙනවා නම් ඒ කුමක්ද කියලා අපිට කිව්වොත් අපිට පුළුවන් රජයේ හැටියට ඒ ගන්න තීන්දුව තීරණ ක්‍රියාවට නංවන්න අවශ්‍ය පියවර ගන්න. ඉතින් ඒ නිසා මං ඇත්තටම එතුමා ඉදිරිපත් කරපු කාරණා එතුමාගේ පැත්තෙන් හරි මොකද මේ ප්‍රදේශයේ මූණ දෙන ප්‍රශ්නත් එක්ක එතුමා කාරණා ඉදිරිපත් කරන්නේ. ඒකම එතුමා ජාතික වශයෙන් බලපාන ප්‍රශ්න ගණනාවක් ඉදිරිපත් කරා. මේ ප්‍රශ්න ගැන පෙරේදා අපි හම්බන්තොට අග්‍රාමාත්‍යතුමාගේ ප්‍රධානත්වයෙන් තිබිච්ච රැස්වීමේදී මේ කාරණා ගැන අපේ රජයේ අවධානය යොමු කළා. ඒ කමිටුවේ මමත් සමාජිකයෙක්. ඇත්තටම අපේ කමිටුවේදී යෝජනා වෙච්ච වැදගත් කාරණයක් තමයි මේ යුද්ධය නිසා ආබාධිත තත්ත්වයට පත්වෙච්ච ත්‍රිවිධ හමුදා නිලධාරීන්ට ජීවත් වීම සඳහා මාර්ගයක් තියෙනවා වගේම උතුරෙත් නැගෙනහිරත් විවිධ පළාත්වල යුද්ධයට මුහුණ දීපු තරුණයන් LTTE සංවිධානය සහ වෙනත් සංවිධානවල හිටපු අය මිය ගිය අයත් ඒ අයගේ පවුලුත් අසරණ වෙලා ඉන්න සිටීම ගැන රජයක් හැටියට මොකක්ද අපිට ගන්න පුළුවන් ඒ පවුල් වෙනුවෙන් ක්‍රියාමාර්ග. ඒ ගැන අපි දැනට සාකච්ඡා කරලා තිබෙන රජයක් හැටියට මම හිතනවා ඒ අයත් මිනිස්සුයෝ. දැන් උදාහරණයක් හැටියට 71 දකුණේ කැරල්ල බැලුවාම 87 88 89 90 දකුණේ කැරල්ල දිහා බැලුවාම දකුණ කැරල්ලෙන් මිය ගිය අය සීපත් කරන්න ඉල්මහරුව සැමරීමේ අවස්ථාව තිබෙනවා. ඒකට බාධාවක් නැහැ. ඒ අයත් ඒ තිබිච්ච රාජ්‍යාන්තරයට විරුද්ධව ක්‍රියා කළ මිය ගිය තරුණයෝ. එතකොට මෙවැනි කැරල්ලකින් පස්සේ මෙවැනි යුද්ධකින් පස්සේ අපි මං හිතනවා රජයක් හැටියට ඒ ගැන කල්පනා කරගෙන යනවා. ඒ සඳහා අවශ්‍ය පරිසරය, ඒ සඳහා අවශ්‍ය කරන ඒ අයගේ ජීවිකාව කොහොමද ගෙනියන්නේ, ජීවිත දෙකක් නැති වුණයි කියලා අපේ මන්ත්‍රීතුමා සඳහන් කරා. ඇත්ත වශයෙන් අපිට රජයේ අවධානය ඒ පිළිබඳ මං හිතනවා යොමු විය යුතුයි. ඔබතුමා එවැනි අවස්ථාවල එවැනි සිදුවීම් මාලාව අපි පිළිගන්නවා, විශාල සිදුවීම් මාලාවක් තිබෙනවා. හැබැයි සිදුවීම් මාලාවේ ඇතුලේ මේ වගේ කෙටි කාලීනව මතුවන ප්‍රශ්න රජයේ අවධානය යොමු කිරීම මම හිතනවා අපේ යුතුකමක්. ඒ යුතුකම අපි සමස්ත සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනකොටස් වෙනුවෙන් ශ්‍රී ලාංකිකයන් හැටියට හිතලා අපේ රජය කටයුතු කරනවායි කියන පණිවිඩය අපේ මන්ත්‍රීතුමාට මම සීපත් කරන්න කැමති. ප්‍රශ්න ගොඩාක් එතුමා ඉදිරිපත් කරා. ඒවා සම්බන්ධයෙන් අපි සුවිශේෂයෙන් කල්පනා කළා අපේ ජනාධිපතිතුමා මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමත් අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමත් අපි දෙපාර්ශ්වයට ලැබිලා තිබෙන මැන්ඩේට් එක අනුව මහජනතාව දීලා තිබෙන ඒ ලියවිල්ල අනුව අපිට ක්‍රියා කරන්න තිබෙනවා. ඒ අතරේ එවැනි බාහිර දූර ප්‍රශ්නයක් විසඳන්න ක්‍රියා කරනකොට ඇතිවෙන ජාතික වශයෙන් තිබෙන ගැටලු විශාල ප්‍රමාණයක් තිබෙනවා. ඒක ඇත්ත වශයෙන් ඔබතුමායි කතාවේදී කිව්වාගේ අපි වග කියන්න ඕන කිව්වොත් මම හිතනවා ඒක ඔබතුමා කිව්වා ඒ කමක් නැහැ. නමුත් අපි දෙගොල්ලෝම මේකට වග කියන්න ඕන. අපි දෙගොල්ලෝම මේ ගැන ඉතාම සියුම්ව කල්පනා කළ ක්‍රියා කරන්න ඕන. අපි දෙගොල්ලොම මෙයට අසමගයක් ඇති වෙන වචන ඉදිරිපත් කිරීමේ වැළකී සිටින්න ඕන. විශේෂයෙන් අපි පාර්ලිමේන්තුව ඉන්න මහජන නියෝජිතයන් හැටියට සාමාන්‍ය සමාජයේ ඉන්න ඉදිරිපත් කරන කරුණුවලට වඩා මේ ගැන සංවේදී කාරණයක් හැටියට කල්පනා කළා. නිදහසෙන් පස්සෙම විසඳ ගන්න බැරි වෙච්ච ප්‍රශ්නයක් හැටියට කල්පනා කළා. ඒ ගැටුම් ඔක්කොම දිහා බලලා ඒ ඇතිවිච්ච ගිවිසුම් ඔක්කොම දිහා බලලා අපි කොහොමද දෙපාර්ශ්වයේ එවැනි ගැටුමකට නොවන අදහස් එවැනි ගැටුමකට තල්ලු නොවන අදහස් ඉදිරිපත් කළා අපි එකඟතාවයකට එන්න කියන එක මම හිතන්න කල්පනා කළ යුතු තිබෙනවා. ඔබතුමා ඉදිරිපත් කරපු කාරණා ගැන මම සටහන් කරගත්තා. ඒ ගැන මම ඇත්ත වශයෙන් රජයේ අවධානයත් අදාළ අංශවලදී අවධානයත් සම්පූර්ණ යොමු කරනවා කියලා සීපත් කරන්න කැමතියි. ඇත්ත වශයෙන් අපේ අයවැය අපි ඉදිරිපත් කළ තිබෙන්නේ ඇත්තටම වන්නි දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල 15යි ග්‍රාම නිලධාරීව සම් 391යි. මේකේ ග්‍රාම නිලධාරී පුරප්පාඩු ටිකත් අපි ද්‍රවිඩ භාෂාව කතා කරන අයගෙන් මේ දෙසැම්බර් 31 කලින් පත් කළා අවසන් කරන සියලුම ග්‍රාම සේවා වසම්වල තිබෙන පුරප්පාඩු ටිකත්. ඒ නිසා මම මේ වෙලාවේ විශේෂයෙන් මතක් කරන්න කැමති අයවැය ඉදිරිපත් වෙලා තිබෙන වෙලාවේ අයවැය ගැන විවිධ මත අදහස් ඉදිරිපත් වෙන්න පුළුවන්. හැබැයි අපි අයවැය සකස් කරලා තිබෙන්නේ මුළු මහත් රටේ තිබෙන කාරණා මේ අයවැය පොතේ ඇතුල් කළා නෙමෙයි. එහෙම ඇතුල් කරන්න පුළුවන් කමකුත් නැහැ. එහෙම ඇතුල් කළ යුතුත් නැහැ. ඉතින් ඇත්ත වශයෙන් අපි අයවැය සකස් කරන්නේ අවුරුදු 10ක් වැරදි පාරේ ගියයි කියලා කල්පනා කරපු නිසා තමයි මහජනතාව 2015 මහජන පරමාධිපත්‍ය අනුව මේ වෙනස්කම මේ රටේ කළ තිබෙන්නේ. එතකොට ඒ ගිය ගමන් මාර්ගය ඒ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය. ඒ ගැන මම කතා කරන්න කැමති නැහැ. ඒ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්ති අනුව මේ රටේ මූල්‍ය මේ මුදල් පරිපාලනය සිදු කළා. ඒ කරපු පරිපාලනයෙන් තමයි ඇත්ත වශයෙන් බංකුළුත් රටක් බවට පරිවර්තනය වෙන තැනට රාජ්‍ය ගමක් කරේ. එතකොට ඒ අයවැය සහ ඒ ක්‍රමය වෙනස් කරගන්න අපිට රාජ්‍යයක් හැටියට දැන් අවුරුද්දකට වැඩි කාලයක් ගියා. ඇයි ලෝකේ පිළිගත් ණය ගන්නා ක්‍රම වෙනුවට ලෝකේ පිළි නොගත් ණය ගන්නා ක්‍රම භාවිතා කරපු රාජ්‍ය පාලනයක් තමයි පහුගිය අවුරුදු 10 තිබුණේ. දැන් උදාහරණයක් හැටියට ගත්තොත් කෝප්පු වර්තාවේ බොන්ඩ් ඉෂුව එක. මේ රටේ බොහොම දක්ෂ වචනයක් තමයි හොරකම කියන වචනේ. හැබැයි දැන් මේ වර්තාව දිහා බැලුවත් ඇත්ත වශයෙන් අවශ්‍ය කරන නීති රීති මොකෝ 1994 සේවක අර්ථසාධක අරමුදල දිවංගත ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමා මහ බැංකුවටත් මූල්‍ය මුදල් අමාත්‍යාංශයටත් පාලනය වෙන තත්ත්වයට නතු කරේ ගොඩාක් ඈත කල්පනා කළා. අපි ඒක කල්පනා කරා ඒ වෙලාවේ තුල්ලිරිය අපි පේකම්මල් ක්‍රමය වෙනස් කරනකොට, අපි පේෂකර්මාන්ත ක්‍රමය වෙනස් කරනකොට, අපි නවකර්මාන්ත ක්‍රමයට ඇතුල් වෙන්න 1977 පස්සේ ක්‍රියා කරනකොට ඇත්ත වශයෙන් අපිට පුළුවන්කමක් ලැබුණේ නැහැ ඒ ආර්ථික රටාව ඉදිරියට ගෙනියන්න අවශ්‍ය කරන පිළිවෙල අපි සකස් කරලා තිබෙනකොට තමයි ඒ අවස්ථාවේදී සේවකයන්ගේ අර්ථසාධක අරමුදල් ගෙවන්න අපෝසත් වෙනකොට හම්පුතුන් අපි සේවක අර්ථසාධක අරමුදල ශක්තිමත් කිරීමට තමයි එදා ඒ ආණ්ඩුවේ ක්‍රියාපිළිවෙත ගත්තේ. හැබැයි පහුගිය අවුරුදු 10ක කාල සීමාව ගත්තාම මහ බැංකුව සහ අනිත් ආයතන ගණදෙනු කරේ තෝරාගත් සීමා සහිත ක්‍රමයකට. එතකොට ඒ තෝරාගත් ප්‍රයිවට් ප්ලේස්මන්ට් ක්‍රමයට වැඩ කරාම අවුරුදු 10ක් ඒකට ඕන කරන නීති රීති හදලා තිබුණෙත් නැහැ. දැන් අපි ජනවාරි 8 වෙනිදාන් පස්සේ කෝ එක විවෘත කරනවා කියලා. දැන් විවෘත කිරීමට අවශ්‍ය කරන නීති රීති අපේ රටේ තාම සකස් වෙලත් නැහැ. දැන් අපි මේ අයවැයට සමගාමීව මූල්‍ය ප්‍රතිපත්තිය සකස් කිරීමට අවශ්‍ය නිසා අපි කැබිනට් මණ්ඩලයට අවශ්‍ය කරන නීති රීති සියල්ලක් ගෙනල්ලා දැන් අනුමත කරගෙන අපේ රජයේ ඉස්සරහට ගමන් කරන්න උත්සාහ කරනවා. ඒ නිසා අයවැය පොතේ ඉදිරිපත් වෙලා තිබෙන කරුණු කාරණා දිහා බලලා මේ ආණ්ඩුවේ ගමන් මඟ ගැන තීරණය කරන්න බෑ. උතුරේත් නැගෙනහිරත් ගත්තොත් මඩකලපුවට අපි අවුරුදු 400කට පස්සේ ලක්ෂ 8000ක මුදලක් වෙන් කළා තමයි දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයට අපි මුල්ගල් තියන්නේ. අපි ඊළඟට යාපනයේත් වන්නියේත් කිලිනොච්චියේත් ඒ ප්‍රදේශවලට උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයට පමණක් ප්‍රාදේශීය පරිපාලනයේ ශක්තිමත් කරන්න අපි බිලියන 10ක විතර මුදලක් 2016-17 කියන වර්ෂ දෙක ඇතුළට ඇතුළු කරලා තිබෙනවා. ඒ නිසා මම දීර්ඝ වශයෙන් කරුණු කියන්න යන්නේ මම මේ වෙලාවේ රජයේ හැටියට කියන්න කැමතියි අපේ අයවැය වාර්තාව ඉදිරිපත් කළ තිබෙන්නේ දේශීය ආර්ථිකය ශක්තිමත් කරන්නත් ඒ වගේම විදේශීය ආයෝජන වැඩි වැඩියෙන් ලබා ගන්නත් ඒ වගේම පරණ තිබුණු ක්‍රමේ දිහා බැලුවාම ඇත්ත වශයෙන් දඬුවම් මුදලාලිලාගේ තිබිච්ච ආයෝජන ක්‍රමයක් තිබුණේ ඇත්ත වශයෙන් එහෙම නැත්නම් වෙනත් ආයෝජන ක්‍රමයකයි අපේ රටේ ගමන් කරේ. අපි මේ ආයෝජන ක්‍රමය වෙනස් කළා අපිට පුළුවන්කම ලැබිලා තිබෙනවා. කොළඹ ගත්තොත් අපි ඒ වෙලාවේ ආයෝජනයේ තිබුණේ මුදලාලිලා කීප දෙනෙක්ට යටත් වෙච්ච ආයෝජනයක්. ඒ ආයෝජන ක්‍රමය අපි වෙනස් කළා. අපි බලලා තිබෙනවා නිසි මාර්ගයට යන්න පුළුවන් ආයෝජන තත්වයකට ඇතුල් කරන්න. ඒ නිසා මේ අයවැය වාර්තාව ඉතාම ශක්තිමත් විදියට මේ අවුරුදු 5 ඇතුළත රැකියා ලක්ෂ ගණනක් ඇති වෙන පරිදි දැන් දකුණු පළාතේ ගත්තොත් අපි පළවෙනි රැකියා කම්මල මේ අවුරුද්දේ දෙසැම්බර් මාසේ විවෘත කරනවා 7000කට රැකියා ලැබෙනවා. අක්කර 12ක සම්පූර්ණ නිදහස් වෙළඳ කලාපේ අපි ඇති කරලා තිබෙනවා මේ දෙසැම්බර් 31 වෙනකොට ගාල්ල දිස්ත්‍රික්කේ 7000කට රැකියා උත්පාදනය වෙන ක්‍රමය. ඒ නිසා අපි මේ අයවැය සකස් කරලා තිබෙන්නේ සමස්ත රටේ රැකියා විරහිත තරුණ තරුණයන් ලක්ෂ ගණනකට රැකියා එන්න පුළුවන් අයවැයක් තමයි සකස් කරලා තිබෙන්නේ. ඒ නිසා මේ අයවැය සාර්ථක කරගන්න පක්ෂ විපක්ෂ සියලු දෙනාගේම සහයෝගය අපේක්ෂා කරමින් මම නිහඬ වෙනවා.
බොහොම ස්තුතියි ගරු ඇමතිතුමා.